ஸ்ரீ மகாபக்த விஜயம் துளசிதாசர் சரித்திரம் ஐந்தாவது அத்தியாயம் துளசிதாசர் வைராகிய அத்தியாயம். ஓ சித்தர்களே, சிரவணத்துக்கு உகந்த பக்தர்களே, மமதாதேவி இவ்விதம் நீதிகளை ஓதியதைக் கேட்ட துளசிதாசன் கலுழன் ஒலியைக் கேட்ட உரகமும், கேசரியின் கர்ஜனையைக் கேட்ட குஞ்சரமும், தாக்குவின் முழக்கத்தைக் கேட்ட பசுக்கூட்டங்களும் கலங்குவதைப் போல கலங்கி மனம் துலங்கி, ஆ, என்னுடைய மந்த புத்தியால் அல்லவோ சகலரும் வாயில் வந்தபடி பேசவும் பேசி ஏசவும் உடம்பெடுத்தேன். தந்தை சொல்லிய வாக்கியத்தையும் தடுத்தேன். மாதாவுக்கு அளவில்லா துன்பம் கொடுத்தேன். நாணமும் மானமும் வெடுத்தேன். முன்னம் நந்தத்தை விந்தையானவோர் சுந்தரியின் மோகத்தை தந்திரத்தால் விந்தச் செய்து அந்த ரம்பையை சொற்பனத்திலும் நினைக்காமல் செய்தார். அன்றியும் சத்சங்கத்தால் தாசிகளின் ஆசையை நீக்கி பல நிதி வாக்கியங்களும் உரைத்து அரக்கை போல மனதை கரைத்து விஷயபோகங்களை வெறுத்து பந்த பாசங்களை அறுத்து தேகம் அனித்யமென கானகத்தில் சென்று கருவிகரணாதிகளை வென்று என் தந்தையும் தவயோகியானார். இகத்தை திருணமாக நினைத்து போனார். அப்பேற்கொத்த தந்தை நிந்தை செய்யவும் தாயார் மனம் நையவும் மனையால் வெறுக்கவும் நீதி வாக்கியங்கள் உரைக்கவும் நேரிட்டதல்லவா? ஓஹோ, அஞ்ஞான மனதே, உன்னாலல்லவா அபகீர்த்திக்கு உள்ளானேன், பேதையாய் போனேன். உன்மீதும் குற்றமில்லை, நானே தேடிக்கொண்டேன் தொல்லை. எனக்கு எதன்மேல் இச்சையோ அதையே அடிக்கடி நினைந்து என்னை கெடுத்தாய். இப்போதே எனக்கு ஸ்ரீமன் நாராயணன் மேல் ஆசையாய்விட்டது. உன் எண்ணப்படி நடப்பது கெட்டது. இனிமேல் மரண பர்யந்தம் கொஞ்சி பேசும் வஞ்சியரை கனவிலும் நினைக்காது. போதையரே பார்த்து கணிக்காதே. ஹரியின் திருநாமங்களை மறக்காதே. தாதை ஓதிய நீதியை துறக்காதே என்று பற்பல வார்த்தைகள் பகர்ந்து காமவிகாரம் இறந்து கர்த்தன் பக்தி நிறைந்து பாமர குணங்கள் குறைந்து பாவியானேன் என பறந்து மமதாதேவிக்கு வந்தனம் புரிந்து நீயே குரு எனப் பறிந்து இன்றுடன் நீ தாய் என்று அறிந்து இக இன்பமெல்லாம் துறந்து கச்சித கதவை திறந்து கர்த்தனை காண நடந்து வீதியில் போகையில் உடனே மமதாதேவி, நாயகா எனக் கூவி அன்பன்பால் மேவி அர்வலா நீர் என் ஆவி அடியாள் மிகவும் பாவி என்று அவரை பலதரம் சூழ்ந்து பாதங்களில் வீழ்ந்து பண்புடன் தாழ்ந்து, ஓ சுவாமி, பக்தி மார்க்கத்தை உரைத்தால் என்னை தாய் என்று வெறுக்கலாமா? அளவிலா அன்பை சுருக்கலாமா? அடியாள் கழுத்தை நறுக்கலாமா? இப்படியும் அடத்தை பெருக்கலாமா? இல்லற தர்மத்தை மறுக்கலாமா என்று அயரும்பொழுது துளசிதாசன், ஓ மமதாதேவி, இன்றுடன் உனக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் போய்விட்டது. காமவிகாரம் மிகவும் கெட்டது. இது என் மனதை சுட்டது. பகவத் தியானம் நேரிட்டது. ஆஹா, நான் செய்தது அபச்சாரம், நீ செய்தது உபகாரம். நான் இயற்றியது அபச்சாரம், நீ இயற்றியது உபச்சாரம். உன்னை மறப்பேனா? உயிருள்ள மட்டும் வெறுப்பேனா? நீ தாய் என்பது உறுதி. நீ நன்றாகப் பார் சுருதி. இது என் மன உறுதி, இது வேதத்தின் உறுதி. இனி என் ஆசையை விடுத்து இழிவுள்ள மனத்தை தடுத்து இகபோகத்தை கெடுத்து இறைவன் பாதத்தை பிடித்திருப்பாய் என்று மறுத்து பெண் ஆசை இல்லாது அறுத்து அடவைராக்கியத்தை பூண்டு ஹரியை பார்க்க அவாக் கொண்டு நாட்டை கடந்து காட்டில் நடக்கத் தொடங்கினார். இவ்வாச்சரியத்தை பார்த்து மாமன் மாமே மைத்துனர் பந்துக்கள் முதன சகலரும் துளசிதாசனை புகழ்ந்து மிகவும் மனம் மகிழ்ந்து மமதாதேவியை இகழ்ந்து விந்த ஈதென திகழ்ந்து ஒன்றும் தோன்றாதவர்களாய் நின்றார்கள். மமதாதேவியோ கணவன் முன் சென்று பக்ஷ வார்த்தைகளை புகழ்ந்து, ஓ பிராணநாயகா, பிராணவல்லபா, என்னை விட்டு பிரியவும் மனம் வந்ததோ? நான் உரைத்த கொடும் சொற்களால் மனம் வெந்ததோ? வீட்டுக்கு வாரும், அன்புடன் சேரும், இன்பத்தை தாரும், கிருபை கூறும் என்று போகாமல் தொடுத்தார். விலாசலம் தொடுத்தாள் துளசிதாசன். ஓ மமதாதேவி, நான் தாய் என வெறுத்த பின் நீ மறுத்து வருத்துவதால் என் கருத்து பிறழாது என சிரித்து காமனை எரித்தவன் போல் காந்தையை நோக்கி சாந்தத்தை நீக்கி, இக்கணம் உன் தந்தை வீடு சேரு, பகவான் பாதத்தை கோரு, பதியே தெய்வமெனும் சச்சி நீயானால் என் வார்த்தையை தள்ளாதே, யாதொரு மொழியும் வெல்லாதே என்று உரைக்கும் பதியின் பாதங்களில் பணிந்து நயங்களை அணிந்து பலதரம் முத்தமிட்டு, உம்மையும் விட்டு நான் உயிருடன் இருப்பேனா? மனமும் பொறுப்பேனா? உமக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் என்றுடன் தீர்ந்துவிட்டதோ? நான் உரைத்த கடின சொற்கள் உம்மை சுட்டதோ? எவ்விதமாக உம்மை மறந்திருப்பேன்? துக்கம் தனிந்து எப்படி இருப்பேன்? தனித்து எப்படி உயிருடன் இருப்பேன்? பட்சமாய் இனி யாருடன் பேசுவேன்? சந்தனாதிகள் எவர்க்கு பூசுவேன்? யாருடன் ஆடுவேன்? எவருடன் பாடுவேன்? நாயகா என்று யாரை அழைப்பேன்? எப்படி பிழைப்பேன்? யாருடன் நகைப்பேன்? எவருடன் பகைப்பேன்? யாருடன் கொஞ்சுவேன்? எவர்பால் கெஞ்சுவேன்? இனி எனக்கு பூமாலைகளேன், முத்து மாலைகளேன், சிங்காரக் கொண்டையேன், செஞ்சதங்கை தண்டையேன்? என் அழகை புகழ்ந்து மகிழ்பவர் யார்? யார் என பெருமூச்சு விட்டு அயர்ந்து ஆயாசத்தால் மூர்ச்சையாய் நிலத்தில் சாய்ந்து விட்டாள். இதுகளையெல்லாம் பார்த்திருந்த துளசிதாசன் சற்றும் இடராமல் அறிவையின் காமம் நீங்கி ஹரிமேல் காமம் ஓங்கி அச்சுதனை பார்க்க ஏங்கி அரைக்கணம் நிற்க பின்வாங்கி தன் எதிரில் யார் வந்து மறித்தாலும் ஓ ஐயமாரே நீங்கள் ஆனந்தமாய் இருக்கிறீர்களே, ஹரியை பார்த்தீர்களா, அவர் அடியில் தலையை சேர்த்தீர்களா, ஆசைகளையெல்லாம் மாய்த்தீர்களா, அடியோடு அகந்தையை சாய்த்தீர்களா, ஹரி வழியாய் வந்தாரா, ஹரிய சேவை தந்தாரா, ஹரியைக் கண்டு புகழ்ந்தீரா, அன்பாய் உருகி மகிழ்ந்தீரா, ஹரி நீ என் முன் வருவாயோ, அரிய சேவை தாராயோ, அடியேன் மேல் கிருபை கூறாயோ, அருட்கண்ணாதன்னை பாராயோ, ஐயோ வீணாள் போச்சு, அடியேன் ஆயுள் வீணாச்சு, மெய்யோர்க்கு இது மிகவும் ஏச்சு, விதியோ என்று பெருமூச்சு அடிக்கடி விட்டுக்கொண்டே பேயன் போலவும் பித்தன் போலவும் பேசிக்கொண்டே கன்றை இழந்த பசுவைப் போலவும் புதல்வனை இழந்த பூவையைப் போலவும் பதியை இழந்த பதிவிரதையைப் போலவும் பதறி கதறிக்கொண்டு ஹரிஹரி என்கிற வார்த்தை இல்லாமல் வேறு வார்த்தை சொல்லாமல் எங்கும் தங்கி நிற்காமல் கற்கள் என்றும் முட்கள் என்றும் பாராமல் காடென்றும் நாடென்றும் தேராமல் கர்த்தனை காண நடந்தார். அப்போது மமதாதேவி மூர்ச்சை தெளிந்து எழுந்து கணவனை காணாமல் பின்னும் பூமியில் விழுந்து புரண்டு மருண்டு கதறி பதறி ஓலமிட்டு அழுது ஓ கர்த்தனே எனத் தொழுது, ஐயையோ செய்தேனே பழுது, இனி எப்படி போகும் பொழுது எனப் புலம்பி கண்ணீரால் தேகத்தை அலம்பி கணவனை காண காட்டை நாடி போகத் தொடங்கினாள். அப்போது அவ்வுத்தமியின் தந்தைதாய் பலவாறாக தேற்றி துக்கத்தை ஆற்றி நீ வீட்டிலிரு, சற்றே பொறு, நாங்கள் அழைத்துக் கொண்டு வருகிறோம் என்று திடப்படுத்தினார்கள். அதற்கு மமதாதேவி நீங்கள் போய் எனது மாமியாரை அழைத்துக் கொண்டு வந்தால் அவ்வம்மனை தன் சுதனை மறித்து நாட்டுக்கு அழைத்துக் கொண்டு வருவாள் என்று உரைக்க மமதாதேவி சகோதரர் க்ஷணத்தில் அழைத்துக் கொண்டு வருகிறோம் என்று ஓடி யமுனா நதியை கடக்கக் கூடாமல் வாடி சூரியோதயத்தை நாடி நின்றார்கள். துளசிதாசனோ இரவிலேயே நாட்டைக் கடந்து காட்டில் புகுந்தும் சேற்றில் புதைந்தும் புதர்களால் சிதைந்தும் சூரியாஸ்தமனமாவதற்கு முன் ஓர் மலைமேல் பிரவேசித்து ஆயாச மேலீட்டால் அயர்ந்து சற்றும் தங்கியிருந்து பகலவன் வந்ததே அம்மலையே இழிந்து பல நாடுகளிலும் காடுகளிலும் புகுந்து இன்றைக்கு ஹரியை காண்பேனா, இன்பாபரணம் புண்பேனா, இன்றைக்கெண்முன் வருவாரா, எளியன் விரதம் முடிப்பாரா என காலையிலிருந்து உச்சி மட்டும் பல இடங்களிலும் சொல்லிக்கொண்டே திரிந்து மனம் நொந்து இப்போது 15 நாழிகையாய்விட்டதே, இனிமேல் கமலக்கண்ணன் வருவானா, விமலபதத்தை புகழ்வேனா, மேலாமின்பம் அடைவேனா என்று தேவாலயங்களில் பிரவேசித்து பகவான் இவரே யாவாரா, பகவானானால் பேசாரா, மகிழ்வோடெழுந்து வாராரா, மலர்பாதங்கள் தாராரோ என வெகுநேரம் ஸ்தோத்திரம் புரிந்து அசையாத விக்கிரகளை பார்த்து மார்புடன் சேர்த்து ஓ சுவாமி நான் உம்மை காண வேண்டி காடு நாடும் அலைந்து திரிகின்றேனே, கால்கள் மிகவும் நோகின்றனவே, பாதங்கள் தேய்ந்து போயினவே, பொழுதும் இதோ போச்சுதே, நீர் அசையாமல் இருக்கின்றீரே, நான் இரவும் பகலும் ஓலமிட்டு கூப்பிடுகின்றேனே, நீர் வாய்திறந்து பேசாமல் இருக்கின்றீரே, இது உமக்கு தர்மமோ அல்லது வேறே மர்மமோ, நான் செய்த கர்மமோ நீர் அசையா பிரம்மமோ எனத் துதித்து சூரியாஸ்தமனமானதே ஆலயத்திலேயே சயனித்து ஹரியின் கனவில் வருவாரா, ஹரிய சேவை தருவாரா, உரிமையாக்கிக் கொள்வாரா, உபதேசம் செய்வாரா, கமலப்பதங்கள் பார்ப்பேனோ, கலிசாகரத்தை குளிப்பேனோ, நிமலாவென்று துதிப்பேனோ, நிச்சலனாகி இருப்பேனோ, பண்ணோடொருகி பணிவேனோ, பவசாகரத்தை கடப்பேனோ, கண்ணால் பார்ப்பது என்னாலோ, கவலைகள் தீர்ப்பது என்னாலோ என தியானம் செய்து கொண்டே நிதிரை செய்து பாதி இரவிலே விழிந்து கோயிலிலிருந்து வெளிப்பட்டு ஓவோ பகவானே நீ என் எதிரில் பிரசன்னமாய் சேவை தரல் வேண்டும், கண்களால் பார்த்து மகிழ வேண்டும், மனம் குளிர பேச வேண்டும், என் மன வாட்டங்கள் அற வேண்டும், ஆனந்தம் உற வேண்டும், நிர்தனம் செய்ய வேண்டும், தன்னை மறந்து திரிய வேண்டும் என புகன்று பகவானை கனவிலும் மறக்காமல் ஹரிஹரி என்கிற வாக்கியத்தை துறக்காமல் அநேக நூதன பஜனைகள் பாடிக்கொண்டே பல தேசங்களில் திரிந்து மிகவும் பரிந்து கால்களால் எரிந்து முகம் கரிந்து காசி பட்டணத்தில் பிரவேசித்து விஸ்வநாதரை பூஜித்து சாதுக்களை நேசித்து ஹரியின் கதைகளை வாசித்து விஷ்ணு சங்கீர்த்தனங்களை கோஷித்து பக்தியில் விசேஷித்து நாட்களை கழிக்கத் தொடங்கினார். இவர் இப்படி இருக்க துளசிதாசரின் தாய் சூரியோதயமாகியும் புதல்வன் வர காணாமையால் வாடி வீதிகளில் போய் தேடி பல திசைகளிலும் ஓடி பாலனை காணுவதற்கு நாடி யமுனா நதி கரைக்கு வந்து கடந்து போவதற்கு நொந்து துக்காக்னியா வெந்து மிகவும் சிந்தை நைந்து ஓடத்தின் மீதேறி மகனை காணக் கோரி இக்கரை கடந்து அக்கரையை அடைந்து சம்பந்தியின் புதல்வரை பார்த்து என் அருமை குமாரன் வந்தானா எனக் கேட்க அவர்கள் சகலமும் விஸ்தாரமாக உரைக்க அவ்வசனத்தைக் கேட்ட தாய் பூமியில் விழுந்து புரண்டு எழுந்து அதிசீக்கிரமாக சம்பந்தியின் வீட்டில் சென்று மமதாதேவியை கூப்பிடவே உடனே மமதாதேவி மாமியை தொழுது ஓ என்று அழுது நீர் என்னை இங்கே அனுப்பாமல் இருந்தால் இக்குறை எனக்கு வருமா துன்பம் தருமா என துக்கித்து அலரும்போது அத்தாயும் கூடவே புலம்பி ஆ என் மகனே என்னையும் மறந்தாயோ உன் மனையும் துறந்தாயோ எதிசையில் சென்றாயோ எங்கே இருக்கின்றாயோ பசிவேதனைக்கு எப்படி பொறுப்பாய் கால்கள் நோக எப்படி உயிர் தரிப்பாய் மோகஜன்னி மேலிட்டதோ மனைவியின் வாய்மொழிகள் சுட்டதோ இல்லறங் கசப்பாய்விட்டதோ மதிமயங்கிவிட்டதோ விதி பிரித்து விட்டதோ இவ்வூர்தான் கெட்டதோ உன் முகத்தை காட்டாமல் போய்விட்டாயே என்னை பாவியாக்கி விட்டாயே உன்னை பார்க்காமல் எப்படி இருப்பேன் எவ்விதமாய் பொறுப்பேன் ஓ ஓ மோசம் செய்தாயே என் கழுத்தை கொய்தாயே என புலம்பிக் கொண்டிருக்கும் போது சம்பந்தி அத்தாயை அன்புடன் நோக்கி இதோ என் புதல்வர்களை இப்போதே அழைப்பிக்கிறேன் துன்பப்பட வேண்டாம் என்று தேற்றி துன்பத்தை ஆற்றி புதல்வரையும் ஏவலாளரையும் துளசிதாசனை தேடி அழைத்து வரும்படியாக அனுப்பினார். அவர்கள் காடு நாடு மலை வனாந்தரங்களிலெல்லாம் அலைந்து திரிந்து அங்கங்கே துளசிதாசனுடைய சங்கதியை கேள்விப்பட்டு வாரணாசியை அடைந்து அங்குள்ள துளசிதாசனைக் கண்டு அவன் பித்தனாய்விட்டான் என்று தன் ஊரில் சென்று துளசிதாசன் இருக்கும் கோலத்தை புகன்று முறையிட்டார்கள். அது கேட்ட தாய் மிகவும் பிரலாபித்து தாம் மருகியும் தண்டிகைகளின் மேல் ஊண்டு ஏவலாளர்களுடன் பிரயாணப்பட்டு வாரணாசியை அடைந்து அகத்தின் மீதும் வஸ்திரம் முதலான சகல சொகுசுகளின் மீதும் ஆசையின்றி ஓரிடத்திலும் நில்லாமல் அரிஹரி என்கிற மொழி அல்லாமல் வேறு வார்த்தை சொல்லாமல் பரதேசியைப் போல் கிழிந்த ஆடையை தரித்துக் கொண்டு குடுமியை விரித்துக் கொண்டு பாதங்கள் வெடித்து உதிரம் புறப்பட நடந்து கொண்டு பகவானை ஓசையுடன் கூப்பிட்டுக் கொண்டு மஸ்தகத்தின் மேல் ஹஸ்தங்களை கூப்பிக் கொண்டு தெருக்களில் திரிந்து கொண்டு மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் யாரிடத்தும் பேசாமல் ஊமையாகி அங்கங் கருத்து கோடைக்கும் பொறுத்து எலும்பு மாத்திரமாகி நிச்சல சித்தனாகி மேடை மாளிகைகளில் இருந்தது போய் மடம் சத்திரங்களில் தங்கி பஞ்சனை மேல் சயனிப்பது போய் புழுதியில் அனந்தல் செய்து பேய்பிடித்தவன் போலும் ஷேயிருப்பது போலும் இருக்கும் மைந்தனைக் கண்ட தாயானவள் தாரை தாரையாய் கண்ணீர் விட்டு அழுது பாதங்களின் மேல் விழுந்து தொழுது ஓ என் அருமை பாலனே தவத்தில் சிறந்த சீலனே உனக்கும் இப்பேற்கொத்த விதி வந்ததோ உன் மனைவி சொன்ன கடும் சொல்லால் மனம் நொந்ததோ சிங்கார மேடையிலிருந்து தியானம் செய்யலாகாதோ அஞ்ஞானம் நாசமாய்ப் போகாதோ ஓ என் அருமை குழந்தாய் உன் தாதையும் என்னை பிரிந்தாரே நீயும் பிரிந்து விட்டாயே நான் தனித்திருப்பேனா உன்னை பிரிந்து உயிர் தரிப்பேனா என பற்பல மொழிகளை புகன்று இரண்டு கரங்களையும் பிடித்துக் கொண்டு வயிற்றில் தலையை வைத்து ஓ என்று அழத் தொடங்கினாள். அதற்கு அந்த பரம பாகவதன் பணிந்து ஓ என் தாயே நாராயணனை பார்த்தாயா நயனங்கள் அவர் பதத்தில் சேர்த்தாயா இழிவான எண்ணங்களை பேர்த்தாயா எல்லா ஆயாசங்களையும் தீர்த்தாயா அடியேன் ஹரியை காணவில்லையே அதனால் ஒன்றும் தோன்றவில்லையே கொடியேன் மேல் அருள் கூறவில்லையே கோதுகள் இன்னும் தீரவில்லையே பச்சை வண்ணனை கமலக்கண்ணனை சுதார்புதனை அரசனார் சுதனை கோதண்ட ஹஸ்தனை குறைவிலா சொஸ்தனை சீதை மணவாளனை தேவர் கண்ணாளனை பத்மநாபனை பரமஸ்வரூபனை கதி தரும் முதல்வனை கௌசலை புதல்வனை ஆதிமூலனை அன்பர் அனுகூலனை மாதவர் மேயனை மதிதரும் ஆயனை கண்குளிரக் கண்டு ஆனந்தம் கொண்டு பல வரங்களை பெற்றுக் கொண்டு இதோ வருகிறேன் இன்றைக்கு அகத்தியம் பகவான் வருவார் தரிசனம் தருவார் இன்றைக்கு என் விரதம் நிறைவேறும் சமஸ்த குறைகளும் தீரும் என பற்பல வசனங்கள் ஆடி ஹரியை தேடி காணாமல் வாடி பல கீர்த்தனங்களை பாடிக்கொண்டிருந்தார். அப்போது மமதாதேவி கணவனைச் சூழ்ந்து அடிகள் மேல் விழுந்து பலதரம் தாழ்ந்து ஓ சுவாமி நான் செய்த குறையை க்ஷமித்து வீட்டுக்கு வாரும் தாயை காரும் ஆ ஆ இத்திவ்ய திருவடிகள் நோக நடக்கவும் நேரிட்டதோ புழுதியிலும் சைனிக்கல் ஆச்சுதோ உமக்குள்ள அபிமானம் எங்கே பிரிந்து போச்சுதோ இப்பேற்கொத்த விதியும் வாச்சுதோ ஓ கொடுங்காலமே ஓ கடும் தெய்வமே என்னை இப்படியும் சோதிக்கலாமோ என பன்முறை முகத்தில் அறைந்து கொண்டு கல்லு முருகக் கரைந்து அழத் தொடங்கினாள். அதற்கு அந்த ஹரிதாசன் ஓ மமதாதேவி நீ செய்த உபதேசப்படி இன்னும் ஹரி ஏன் வரவில்லை ஏன் அவர் தரிசனம் தரவில்லை இன்னும் எத்தனை நாள் செல்லும் எனக்கு ஓர் உபாயம் நீ சொல்லும் என்று விபீஷணனை காத்தவனே, ராவணனை மாய்த்தவனே, கும்பகர்ணனை வென்றவனே, மூலபலத்தை கொன்றவனே, அயோத்தியை ஆண்டவனே, எனக்கும் உனக்கும் ஆண்டவனே, இதோ பார்த்து வருகிறேன், நீ மணிக்கு ஏகு என்று வரைத்து ஸ்ரீராமா பரந்தாமா தொலபத்தாமா சகசிரராமா பரசுராமா பலபத்ரராமா நீலமேகசியாமா புஜபல பராக்கிரமா திரிவிக்ரமா புருஷோத்தமா நரசிம்மா எனத் தோற்றம் செய்து கொண்டே இச்சைப்படி பலவிடங்களிலும் திரியும் காவலனை மமதாதேவி மறுக்காமல் மாமியாரை நோக்கி, இனி இவரை நாம் அழைத்துக் கொண்டு போவது அருமையாதலால் இவ்வாரணாசியில் ஓர் பெரிய மடம் ஏற்படுத்தி அதில் நாம் இருந்து கொண்டு இவருடைய தரிசனம் செய்து கொண்டிருக்கலாம் எனப் புகழ, அதற்கு அவ்வம்மணி, ஓ மமதாதேவி, நீ நமக்கு உள்ள ஆசையெல்லாம் அழைப்பித்து உன் இஷ்டப்படியே செய்து துளசீதாசனுக்கு அன்னவஸ்திரம் முதலானதுகளுக்கு குறைவு வராமல் பார்த்துக் கொண்டிரு. நான் உனது மாமனாரிடம் சென்று அவரை இங்கு அழைத்துக் கொண்டு வருகிறேன். வராவிடின் அவரிடத்திலேயே மரணம் அடைகிறேன். ஏனென்றால் என் அருமை பாலன் முன் இருந்த சிங்காரத்தைக் கண்டு களிப்புற்ற கண்கள் இப்போதிருக்கும் கோலத்தைக் கண்டு பொறுக்க மாட்டேன் என்கிறது. பெற்ற வயிறோ பற்றி எரிகின்றது, உடல் பதறுகின்றது, மனம் நடுங்குகின்றது, துயரமோ ஆரேன் என்கின்றது என்று வைத்து மகனை கட்டி அணைந்து முத்தமிட்டு பெரியார் துயரால் ஓவென்று அழுது காசி விஸ்வநாதரை தொழுது, ஓ பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா, நீயாவது என் பாலனுக்கு உற்ற ஸ்ரத்தாபக்திக்கு இரங்கலாகாதோ, காட்சி கொடுக்கலாகாதோ, என் ஆயுளெல்லாம் துன்பத்திலேயே கழிந்ததே என்று துதித்து பல காவலர் சூழ சிவிகை மேல் ஊர்ந்து கொண்டு நைமிஷாரண்யத்தை நோக்கிப் போய் காவலரிடம் சேர்ந்து பாதங்கள் மேல் விழுந்து பிரலாபிக்கத் தொடங்கினாள். ஆத்மாராம் திடுக்கிட்டு கண்களை திறந்து மனைவியை நோக்கி, ஓ பெண்ணே, துளசிதாசன் எங்கே? மைந்தனை பிரிந்து என்பால் வந்த காரணம் என்ன? சீக்கிரம் சொல்வாய் என்று கேட்க, அதற்கு அவ்வுத்தமி இத்துளசிதாசனுடைய வரலாற்றை ஆதியோடு அந்தமாக புகன்று முறையிட்டார். அது கேட்ட ஆத்மாராம் சந்தோஷ சாகரத்தில் மூழ்கினவராய், ஆனந்தம் ஆனந்தம் என்ன சுபவார்த்தை புகன்றாய்! நமது மைந்தனும் இகபோகங்களை வெறுத்து சஞ்சல மனதை மறுத்து ஹரியை தேடி திரிகின்றானா? தேடி காணாமல் அலறுகின்றானா? ஏதோ பார்ப்போம் வாவென்று அரண்யத்தை கடந்து வாரணாசியை அடைந்து துளசிதாசனை கண்டு ஆனந்தம் கொண்டு மயக்கத்தை பேர்த்து மார்புடன் சேர்த்து மகவாசை ஓங்கி மனம் மிக தேங்கி, பா மகனே, அழகான முகனே, நீயும் விஷயபோகங்களை வெறுத்தாயா? இவ்வளவு இடருக்கும் பொறுத்தாயே! ஆ என் கண்மணியே, ஆ சிகாமணியே, என் புத்ரா, அடியாக்கு மித்ரா, ஆசை பெருக்கே, அடியே அன்பே, என் ஆர்வீரே, சும்மா இருக்கலாகாதோ? துரிசிகளெல்லாம் சாகாதோ? நீயும் என்போல் ஆனாயோ? எலும்பாய் வாடி போனாயோ? நீயும் இச்சீரையை அணியலாமா? எளியன் கண்களால் பார்க்கப் போமா? ஐயோ, தேகமெல்லாம் புழுதியாயிருக்கின்றதே! என் தேகம் மிகவும் பதறுகின்றதே! உன்னை பெரும் பாக்கியம் என்ன செய்தேனோ? அதிக சாக்கிய நானேனே, ஹரியை தேடி திரிகின்றாயோ? ஹரியை காண உருகுகின்றாயோ? இப்போதல்லவோ என் தவம் பலித்தது, இப்போதல்லவோ மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தேன். இனி இவ்வுலகில் எனக்கு ஓர் ஆசையும் உண்டோ? உன்னை பற்ற எனக்கு ஓர் குறையும் உண்டோ? என்னை உன் மார்பிருக தழுகிக் கொண்டே என் ஆவியை விடுவதே நன்மை. இப்படி விடுவதால் வராதொரு திண்மை. ஆஹா, ஆனந்தமடைந்தேன், ஆக்கையோடிருக்க விளைந்தேன், பந்தபாசங்கள் அற்றேன், பரமானந்தத்தை பெற்றேன். உன் திவ்ய ஹஸ்தங்களால் என்னை இப்பாகியரதியில் இருந்துவிடு. இனி உனக்கு ஓர் குறையில்லை. ஸ்ரீமன் நாராயணனை பார்க்க கடவாய், பரிபூர்ண ஞானி ஆக கடவாய், பிரம்மானந்தத்தால் தன்னை மறந்திருக்க கடவாய், மோட்ச பாக்கியத்தை பெறக்கடவாய் என்று பல ஆசிகள் செய்து மைந்தனை கண்ட சந்தோஷத்தாலோ ஆக்கை மேலுற்ற நிராசையாலோ இக்கைவல்யம் அடையும்படியான எண்ணத்தாலோ மகனை மார்புடன் புள்ளிக் கொண்டிருக்கும் ஆனந்தத்தாலோ தனியில் இருக்கும் அலங்கோலத்தை பார்க்க கூடாமையாலோ சுதன் மீதிருக்கும் வாஞ்சையாலோ விதியின் முடிவாலோ வேறு யாது காரணத்தாலோ துளசிதாசனை தழுவியபடியே தேகேந்திரிய கரண ஜீவ இருளையும் கடந்து ஆத்மஸ்வரூபமாகி பிராட்டரண்ய கர்ப்ப அவ்யாக்கிருதத்தையும் கடந்து பரமாத்மாவில் ஐக்கியப்பட்டு ஸ்மரணை கேட்டு பூமியில் சாய்ந்து ஆனந்தம் ஆனந்தம் என்று உரைத்துக் கொண்டே ஆவியை விட்டுவிட்டார். அவரது பிராணனானது குளிர்ந்த பூர்ண சந்திரன் போல பிரகாசித்து ககனத்தில் மறைந்துவிட்டது. அப்போது அவர் மனைவி, ஆ, இதென்ன, பிள்ளைவரத்துக்கு போய் புருஷனை பறிகொடுத்தாற் போல் அச்சுது என்று பதைபதைப்புடன் மெய்மறந்து மூர்ச்சையடைந்தாள். அப்போது அந்த துளசிதாசனுக்குற்ற துயரத்தை ஒருவரால் சொல்ல முடியுமோ? மாதா பிதாவும் மனையாளும் அடைந்த துயரம் பூரணவும் அவர் ஹரிதாசன் அடைந்த துவம் மகாமேரு என்றே சொல்லலாம். எப்படியென்றால் கரைகானாய் இடற்கடலில் மூழ்கி தந்தையின் மேல் விழுந்து, ஓ என் தந்தையே, இது என்ன விந்தையே! ஆலிங்கனம் செய்து கொண்டே உயிர்விட்டவர்களும் இவ்வுலகில் உண்டோ? தேறித் தெளிந்த ஞானியாயிருந்தும் சமஸ்த தர்மங்கள் அறிந்தும் அடியேன் மீது இவ்வளவு ஆசையுடன் இருக்கலாமா? அரைக்கணத்தில் உமது ஆவியை விடுக்கப் போமா? என்பால் வருவதே தடையாயிருந்ததோ? முகம் பார்த்ததே ஆயுளின் முடிவு வந்ததோ? பாவியின் தரிசனமே மரணம் தந்ததோ? பந்தத்தில் நான் இருந்த போதும் நின்று செய்யாமல் போனாயே? ஆக்கையே ஆரண்யத்திலும் ஆவியை என்னிடத்திலும் வைத்திருந்தாயோ? ஓ பக்ஷத்துடன் ரட்சித்த தந்தையே, என்னை இழந்தையே, இனி என்னை மகனே என்று அழைப்பவர் யார்? நீதிகளை புகழ்பவர் யார் யார் என்று ஓவென்று அழத் தொடங்கினார். இப்படி துளசிதாசன் பிரலாபித்த காரணம் தந்தை மீது வைத்திருந்த தயவேயாம். பக்ஷமுள்ள தந்தையை மறந்தவரும் உண்டோ? தந்தை மறைத்தால் அழாமைந்தரும் உண்டோ? ஓ சித்தர்களே, துளசிதாசன் இப்படி இருக்க ஆத்மாராம் மனைவி மூர்ச்சை தெளிந்து எழுந்து கணவன் மேல் விழுந்து கல்லும் உருக கரைந்து அழுவதைக் கண்ட ஹரிதாசன், இனி நமது பிதா உரைத்தபடி கங்கையில் போடாவிட்டால் துக்கம் மிகுந்து மாதாவும் மறிப்பாள் என்ற எண்ணத்தாலும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்னும் வாக்கியம் அறிந்தவர் ஆதலாலும், பிதாவை தோள் மேல் நதிக்கு கொண்டு போய் பாகீரதியை துதித்து கங்கையில் விட்டுவிட்டார். விட்டு தன் சுயநிலையை கெட்டார். கண்ணீரை பெருக்கினார். சகதருடைய மனத்தையும் உருக்கினார். அப்போது துளசிதாசனின் தாய் பதியுடன் பாகீரதியில் குதித்து இறங்க எண்ணம் கொண்டு மகனை கட்டி அணைத்து பலதரம் முத்தமிட்டு, ஓ என் அருமை பாதனே, தவத்தில் சிறந்த சீலனே, நீ முன்னும் இருந்த சிங்காரத்தைக் கண்டு களித்த கண்கள் இப்போது இருக்கும் கோலத்தை பார்த்து பொறுக்க மாட்டேன் என்கிறதே, அங்கமெல்லாம் என்பாய்விட்டதே, முகன் கருகி போய்விட்டதே, இப்பேர்க்கொத்த உன் துயரத்தையும் பார்த்தும் உன் தந்தை போல் நானும் மறிக்காமல் கடின நெஞ்சத்துடன் இருக்கும் காரணம் என்னமோ? நீ பரதேசியாய் அலைந்து திரிவதை பார்த்தும் என் உயிர் பிரியாதிருக்குமோ? நீ இச்சை கொண்ட அச்சுதனுக்கு ஆளாகக் கடவது, பிரம்மஜானியாகக் கடவது என்று உரைத்து கங்கையில் குதித்து மறைந்து விட்டாள். ஓ சித்தர்களே, இத்தருணத்து அந்த தாசன் எவ்விதமாய் புலம்பி அழுதானோ அதை என்னால் உரைக்கப் போமோ? இவ்வளவு உருக்கமுள்ள செய்தியை நாங்கள் கேட்டதுண்டோ? மகனே மகனே என்று மாதா பிதாக்கள் மறித்த பின் ஹரிதாசன் கங்கையின் கரையில் வெகுநேரம் மரம் போல் நின்றிருந்து ஒன்றும் தோன்றாதவராய், நாமும் இக்கங்கையில் விழுந்து மறிப்போமா என்பார், ஹரியை தேடப் போவோமா என்பார். சற்று தூரம் போவார், பின்னும் அவ்விடத்தில் வருவார். நமது மாதா நிச்சயமாய் இதில் விழுந்து இறந்தாளா என்பார். ஒரு மொழியாவது பேசாமல் போனோமே என்பார். மாத்ரு துரோகி ஆனோமே என்பார். மரளி நாமே ஆனோமே என்பார். மாதா மறித்த காரணம் ஏன் என்பார். இவ்வயனம் நமக்கு தெரியாமற் போனது ஏன் என்பார் என்று இவ்வித பற்பல மொழிகள் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஓ சித்தர்களே, இவ்வுலகில் பிள்ளையின் மீது இவ்வளவு பிரியம் வைத்தவர்களும் உண்டோ? இவர்கள் இப்படி இறந்த காரணம் ஏனெனின், பரம பாகவதோத்தமனாகிய துளசிதாசனுக்கு இவ்வுலகில் உள்ள எல்லா பற்றுக்கள் நீங்கியும் தந்தை தாய் இருவரும் தன்முன் சமாப்தமாக வேண்டும் என்கின்ற வாதனை ஒன்று மாத்திரம் வேதனையை செய்து கொண்டிருந்ததாதலால் அப்படியே பக்தவத்சலனாகிய பகவான் முடித்துவிட்டார். ஓ சித்தர்களே, துளசிதாசன் கங்கையில் குதித்து இறப்போம் என்று எண்ணம் கொள்ளுகிறதும், இன்றைக்கு பகவானை பார்த்து நாளைக்கு இறப்போம் என்கிற என விழிக்கிறதுமாய், வெகுநேரம் இருந்து பகவானை பார்த்தே மறிக்க வேண்டும் என்ற திடச்சித்தம் செய்து கொண்டு, ஆஹா, நமது தாதே நெடுநாள் தவத்தில் இருந்தபடியால் மேலான பதவியை அடைந்திருப்பார். நமது தாயோ நம்மால் நாளது பர்யந்தம் வாட்டத்தை அடைந்திருந்தாலன்றி ஓர் தவம் ஜபம் செய்யவில்லை. தனையின் முற்றும் துறந்த சன்னியாசி ஆனாலல்லவோ தாய்க்கு மோட்சம் உண்டு என சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கின்றது. அப்படி தன்னை மறந்த சன்னியாசி ஆகாமல் போனோமே, அதிக பட்சம் வைத்திருந்த அன்னைக்கு என்ன கைமாறு செய்வோம் என பற்பல விதங்களாய் யோசித்து முடிவில் கங்கையை நோக்கி, ஓ பவானி, நீ அறிய என்னை ஈன்ற தாய்க்கு இதுகால பர்யந்தம் செய்த தவமெல்லாம் தாரை வார்த்தேன். ஆதலால் என்னை பயந்தவளை என் தந்தை அடைந்த லோகத்தில் சேர்ப்பாய் என்று உரைக்க, அதற்கு அந்த பாகீரதி அச்சரீதியாய், நீ இன்னும் இப்பேர்கொத்த தவம் 12 ஆண்டுகாலம் செய்தாலுரிய உன் தந்தை அடைந்த கைவல்யத்தை உன் தாய் அடைய மாட்டாள் என்று அறிய, அவ்வாக்கியத்தை கேட்ட துளசிதாசன், இதோ இன்று நாளைக்குள் பகவானை பார்த்து சமஸ்த குறைகளும் தீர்த்துக் கொள்ளுகிறேன் என்று அவ்விடம் விட்டு பேர்ந்து தந்தை தாய் கிளேசம் தீர்ந்து முன்போலவே பகவானை தேடத் தொடங்கினார். அப்போது அக்காசியில் உள்ள ஓர் விப்ரர் துளசிதாசன் மகாபக்தன் என்றவரை பலவந்தமாய் அழைத்து வந்து தன் மனையில் இருத்திக் கொண்டு, ஓ ஹரிபக்தனே, என் வீட்டில் ஒருவரும் இல்லை, உன்னை போல் நானும் ஓர் தியாகிதான், ஆதலால் கருணையுடன் இங்கு எழுந்தருளிய பகவானே பஜனை செய்யும் ஐயா என்று பணிய, துளசிதாசன் சாதுக்கள் சங்கம் நலம் என சம்மதித்து பகலெல்லாம் பல இடங்களில் திரிந்தாலும் இரவில் அவ்வீட்டில் வந்து தங்குவார். இவர் இப்படி இருக்க ராஜாபூருக்கு போயிருந்த மமதாதேவி காசியை அடைந்து மாமன் மாமி மறித்து போனதை கேள்விப்பட்டு மிகவும் வியாகுலப்பட்டு, இவைகளெல்லாம் நம்மால் வந்ததே என துக்கித்து, முன் தான் நினைத்தபடியே ஒரு விசாலமான மடம் ஒன்று ஏற்படுத்தி அதில் அநேக சாதுக்கள் தங்கும்படியாக செய்ததன்றி தன் கொழுநனுக்கும் யாதொரு விஷயத்திலும் குறைவு வராமல் பார்த்துக் கொண்டிருந்தாள். கேட்டீர்களோ சித்தர்களே என்று பின்னும் நாபாஜி சித்தர் சொல்லுவார்.